அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவக்குமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று முதல் துவங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் கூறியுள்ள செய்தி.
கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக தஞ்சை மாவட்டம் திருவையாறில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து வைகோ விடுவிக்கப்பட்டதாக வெளியான செய்தி குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அளித்த பேட்டி.
எல்லா பத்திரிகையிலுமே அவர் மதிமுக போச்சாலும் இருந்ததாங்க, வெளியிட்டு இருக்குது. ஜனசீதலையும் மதிமுக போச்சாலும் தான் வெளியிடுவோம்.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி மற்றும் மரிய மைக்கேல்.
கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏறக்குறைய 300 பேர் நிலநடுக்கத்தால் பலியான பகுதிக்கு மிக அருகில் இத்தாலியின் மத்திய பகுதியில் உள்ள முற்கால நகர்களிலும் கிராமங்களிலும் மற்றொரு நிலநடுக்கம் நிகழ்ந்துள்ளது. சுமார் 20 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த வாரம் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நில அதிர்வுக்கு பின்னர் மக்கள் வெளியேற்றப்பட்டதால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. இடைக்காலத்தைச் சேர்ந்த புனித பெனடிக்டின் பிறந்த இடமும் நிலநடுக்கத்தின் மையம் அமைந்திருந்த நகருமான நூர்ஷியாவில் இருந்த பேராலயத்தையும் ஆகஸ்ட் மாதம் அழிவுக்குள்ளாகிய அமைத்ரைஸில் உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்களையும் இந்த நிலநடுக்கம் அழித்துள்ளது. இவற்றிற்கு தேவையான நிதி ஆதாரங்கள் திரட்டப்பட்டு அனைத்தும் மீண்டும் கட்டப்படும் என்று பிரதமர் மட்டையோ ரென்சி கூறியிருக்கிறார்.
பெல்ஜியத்தின் பலோனிய பிராந்தியத்தின் எதிர்ப்புகளுக்கு இறுதியில் தீர்வு கண்ட பின்னர் பேரம் பேசுவதற்கு 7 ஆண்டுகள் பிடித்த அடையாள முக்கியத்துவம் வாய்ந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் ஐரோப்பிய ஒன்றியமும் கனடாவும் கையெழுத்திட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் ஜான் குளோட் யூங்கர் உட்பட அந்த அமைப்பின் தலைவர்கள் மூவரோடு திட்டமிடப்பட்டதை விட தாமதமாக பிரசல்ஸில் நடைபெற்றுள்ள இந்த கையெழுத்திடும் நிகழ்வில் கனடா பிரதமர் ஜான் ட்ரூட்டே கலந்து கொண்டுள்ளார். பிறரால் பின்பற்றப்படும் அளவிற்கு இந்த ஒப்பந்தம் பன்னாட்டு தரத்தை கொண்டுள்ளதாக ஜான் குளோட் யூங்கர் இதுபற்றி கருத்து தெரிவித்திருக்கிறார்.
This is an important day for the UN, for Canada too. Because we are setting international standards.
பொருட்களுக்கான சுங்க வரிகளில் 99% வரிகளை இந்த CEDA ஒப்பந்தம் நீக்குகிறது. ஆண்டுக்கு மேலும் $12 பில்லியன் அளவுக்கு வர்த்தகத்தை இந்த ஒப்பந்தம் அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர்.
ஹில்லாரி கிளின்டனுக்கு தொடர்புடையதாக கருதப்படும் புதிய மின்னஞ்சல்கள் விவகாரத்தில் FBI விசாரணையானது அவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவதற்கு சர்ச்சைக்குரிய நபராக இருப்பதாக டொனால்டு டிரம்பின் துணை அதிபர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் மைக் பென்ஸ் கருத்து தெரிவித்துள்ளார். முன்னர் அமெரிக்க ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரான ஹில்லரி கிளின்டனின் மின்னஞ்சல்கள் குறித்து மீண்டும் விசாரணை தொடங்க FBI முடிவெடுத்ததன் பின்னணியான புதிய மின்னஞ்சல்கள் குறித்து மேலும் அதிக தகவல்களை வரும் திங்கட்கிழமை என்று அளிக்குமாறு அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான FBI மற்றும் அமெரிக்க நீதித்துறைக்கு ஜனநாயக கட்சியின் மூத்த செனட் உறுப்பினர்கள் கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
கடந்த 48 மணி நேரமாக அரசின் பிடியில் இருக்கும் அலப்போ நகரின் மேற்கு பகுதியில் பெருமளவில் நடத்தப்படும் ஏவுகணை மற்றும் ஷெல் குண்டு தாக்குதல்களால் அச்சமடைந்திருப்பதாக சிரியாவுக்கான ஐநாவின் சிறப்பு தூதர் ஸ்டெஃபான் டி மிஸ்ரா தெரிவித்திருக்கிறார். குழந்தைகள் உட்பட மக்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளதற்கு நம்பகரமான தகவல்கள் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த தாக்குதலில் குறைந்த 38 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அதில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்.
மொசூல் நகரில் உள்ள IS குழுவினரை விரட்டும் நோக்கில் ஈராக் அரசு படைகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. ஹூரியா மாவட்டத்தில் உள்ள காய்கறி மற்றும் பழங்கள் விற்கும் சந்தையில் நிகழ்ந்த ஒரு கார் வெடிகுண்டு தாக்குதலில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பாக்தாத்தில் ஷியா பிரிவினர் வசிக்கும் முக்கிய பகுதிகளை குறிவைத்து பல தாக்குதல்கள் நடந்துள்ளன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். அடுத்த மாதம் நடக்கவுள்ள தமிழக இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ள அதிமுக வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களில் அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா கையெழுத்திடாமல் கைரேகை வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கும் இடைத்தேர்தல்களில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களில் அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா கையெழுத்திடுவதற்கு பதிலாக கைரேகையை பதித்திருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் நவம்பர் 19ஆம் தேதியன்று அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. இந்தியாவின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அரசியல் கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அக்கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு கட்சித் தலைவரின் ஒப்புதலை உறுதி செய்யும் பி படிவத்தை மாநிலத்தில் அவரது கையெழுத்தை பெற்று இணைக்க வேண்டும். இந்த மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அக்டோபர் 28 தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அவர்கள் தாக்கல் செய்த பி படிவங்களில் ஜெயலலிதாவின் கையெழுத்திற்கு பதிலாக அவரது இடதுகை பெருவிரல் ரேகை பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஜெயலலிதா தன்னிச்சையாகத்தான் ரேகையை பதிவு செய்தார் என்பதற்கு சென்னை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் பி பாலாஜி சான்றிதழ் அளித்து கையெழுத்திட்டிருந்தார். இங்கே ஒப்புதல் அளித்திருப்பவர் சமீபத்தில் தான் டிராக்கியோஸ்டமி சிகிச்சைக்கு உள்ளாகி இருப்பதால் அவரது வலதுகை வீங்கியுள்ளது, அவரால் கையெழுத்திட முடியாது, ஆகவே அவர் தனது இடதுகை பெருவிரல் ரேகையை எனது முன்னிலையில் தானாகவே பதித்தார் என பேராசிரியர் பாலாஜி அந்த படிவத்தில் குறிப்பிட்டிருந்தார். வியாழக்கிழமையன்று இந்த ரேகை பதிவு பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தமிழக ஊடகங்களில் தீவிரமாக விவாதிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலை பெற்ற பிறகே ஜெயலலிதாவின் ரேகை பதிவு பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்திலிருந்து வெளியாகியுள்ள கடித போக்குவரத்து ஒன்று காட்டுகிறது. உடல் நலமின்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஜெயலலிதா கையெழுத்திற்கு பதிலாக கைரேகையை பதிவு செய்யலாம் என்பதற்கு ஒப்புதல் அளித்து இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஜெயலலிதாவுக்கு டிராக்கியோஸ்டமி எனப்படும் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது இதுவரை வெளியான மருத்துவ அறிக்கைகளில் கூறப்படாத நிலையில் அரசு மருத்துவரின் சான்றிதழில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
முரளிதரன் வழங்கிய குறிப்பது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று முதல் துவங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் மீண்டும் முரளிதரன்.
தமிழகத்திற்கு பெருமளவில் மழைப்பொழிவை அளிக்கும் வடகிழக்கு பருவமழை துவங்கியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு வழக்கத்தை விட குறைவாக மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அக்டோபர் 20 வாக்கில் வடகிழக்கு பருவமழை துவங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டில் குறிப்பிட்ட தேதியில் பருவமழை துவங்குவது தாமதமானது. ஆந்திர கடலோர பகுதியை ஒட்டி ஏற்பட்ட கியான் புயலாலும் தமிழகத்திற்கு பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் கிழக்கு திசையிலிருந்து குளிர்ந்த காற்று வீச ஆரம்பித்திருப்பதால் தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஞாயிற்றுக்கிழமையன்று அறிவித்தது. இந்த ஆண்டு இயல்பான அளவிலோ அதைவிட 10% குறைவாகவோதான் மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் எஸ் பாலச்சந்திரன் தெரிவித்தார்.
ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று தென்னிந்திய பகுதிகளில் பரவி மழை பெய்துள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழை இன்று முதல், அதாவது அக்டோபர் 30 முதல் துவங்கியுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. கடந்த 24 பொறுத்தவரையில் அதிகபட்சமாக தஞ்சை மாவட்டம் திருவையாறில் 7 மழை பதிவாகியுள்ளது. வரும் 24 பொறுத்தவரையில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும்.
தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காலம் என கருதப்படும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஒட்டுமொத்தமாக 440 மழை பெய்வது வழக்கம். 2015 53% அளவுக்கு மழை அதிகரித்து 673 மழை பெய்தது. சென்னையில் வழக்கமாக பெய்யும் 789 மழைக்கு பதிலாக கடந்த ஆண்டில் 104% அதிகமாக 1608 மழை பெய்தது. இதனால் கடந்த டிசம்பர் 2-3 ஆகிய தேதிகளில் சென்னையின் பல பகுதிகள் நீரில் மூழ்கின. சுமார் 500 மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர்.
முரளிதரன் வழங்கிய குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து வைகோ விடுவிக்கப்பட்டதாக இன்று வெளியான செய்தி குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனிடம் கேட்டேன்.
தவறான தகவல், அப்படி யாரும் அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் சொல்லல, எந்த முடிவும் எடுக்கப்படவும் இல்லை. ஏதோ ஒரு வதந்தி மாதிரி இந்த செய்தி பரவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பிருக்கிறாங்க. ஒரே ஒரு தொலைக்காட்சியில திரும்ப கேட்டாங்க, அது இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டேன்.
சரி, மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கட்சி வெளியிடும் செய்தி குறிப்பில் எல்லாம் மதிமுக பொதுச் செயலாளர் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். மற்றபடி மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ என்று குறிப்பிடப்படவில்லை என்றும் அதே தொலைக்காட்சி செய்தி கூறியுள்ளது.
அது ஒரு இது இப்ப எல்லா பத்திரிகையிலுமே அவரு மதிமுக போச்சாங்க, சீக்கிரம் அப்படித்தான் வெளியிட்டு இருக்குது. ஜனசீதலையும் மதிமுக போச்சாலும் தான் வெளியிடுவோம். இது இதை ஒரு காரணம் காமிச்சு அதனால அப்படிங்கிறது சரியான வாதம் அல்ல, சரியான கருத்தும் அல்ல. அப்படி ஒரு முடிவு எடுக்கல.
மக்கள் நல கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் உருவானது. 4 கட்சிகள் ஆரம்பத்தில் இருந்தன. பிறகு தேமுதிக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இணைந்தன. சட்டமன்ற தொகுதியில் எதுவும் வெற்றி பெறாவிட்டாலும் பலரின் அபிமானத்தையும் பல வாக்குகளையும் சம்பாதித்தது மக்கள் நல கூட்டணி. தற்போது அந்த கூட்டணியில் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது.
ஒன்றும் தொய்வு இல்ல. மக்கள் நல கூட்டணியோட தேசிய முற்போக்கு திராவிட பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு காங்கிரசும் தொகுதி உடன்பாடு கண்டது. தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் அந்த தொகுதி உடன்பாடு முடிந்து போயிட்டது, ஆகவே கூட்டணியில இல்லை. மக்கள் நல கூட்டணி வழக்கம் போல தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்ப காவிரி பிரச்சனை தான், மற்ற பிரச்சனை இல்ல. நான்கு கட்சிகளும் இணைந்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இணைந்து தொடர்ந்து தனது பயணத்தை மேற்கொள்ளும்.
எந்த தொய்வும் இல்லை என்றால், எந்த கருத்து வேற்றுமையும் இல்லை என்றால், கடந்த வாரம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மக்கள் நல கூட்டணியின் மற்ற கட்சிகளுக்கும் குறிப்பாக மதிமுகவுக்கும் சற்று கருத்து வேற்றுமை இருந்ததால் தான் அந்த காலதாமதம் ஏற்பட்டது அல்லவா?
அந்த மதிமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் இல்ல, பொதுவா நான்கு கட்சிகளும் சேர்ந்து இதுல கலந்து கொள்ள வேண்டியது என்பது பொதுவான முடிவு. பிறகு அவங்க கட்சிக்குள்ளார இது ஒரு பொது பிரச்சனைகள் கலந்து கொள்ளலாம் என்று சிபிஐ இடத்திலும் பேசினார்கள், சிபிஎம் இடத்திலும் பேசினார்கள், மதிமுக இடத்திலும் பேசினார்கள். மதிமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கான தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. பொதுவா திமுக ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளமா வேண்டாமல் நாலு கட்சி சேர்ந்து பேசி வேண்டாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் அது குறித்து பேசுகிற பொழுது ஒரு பொது பிரச்சனை என்கிற முறையில் கலந்து கொள்ளலாம், அந்த முடிவை மறுபரிசீலனை செய்யலாம் என்று அவங்க கட்சியில் முடிவெடுத்த அடிப்படையில் சிபிஐ சிபிஎம் மற்றும் மதிமுக அந்த மூன்று கட்சிகள் எடுத்தாலும் கருத்துக்கள் கேட்டார்கள், ஆலோசனை கேட்டார்கள். அதன் அடிப்படையில் மூணு பேரும் வேண்டியதில்லை என்று சொன்னோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல மதிமுகவுக்கும் விடுதலை தனிப்பட்ட விரோதம் அது ஒன்றும் கிடையாது.
அப்படியானால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்திற்கு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஒரு நீண்ட கடிதத்தை எதிர்கட்சி தலைவருக்கு அனுப்பினார். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாதது அவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதனால் இந்த நீண்ட விளக்க கடிதத்தை அனுப்பியதாக கூறப்படுகிறது.
அதுக்கு அவரே பழிச்சுட்டாரு, தந்தி தொலைக்காட்சி நடந்த விவாதத்தில் அவரே பழிச்சுட்டாரு. ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க கலந்து சொல்லி, கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை, ஆகவே நான் கலந்து கொள்ள முடியவில்லைன்னு ஒரு பதில் இருந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ஒண்ணும் இல்லை என்று சொல்லிட்டாரு. திமுக போனா வெளிப்படா சொல்லிட்டு போனா அதை ஒழித்து மறைச்சு போகணுங்கிற அவசியம் இல்லை. அவரே திருமாவளவன் அதுக்கு விளக்கம் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு, ஏற்கனவே பல விவாதங்கள்ல விளக்கம் அளிச்சிருக்கிறாரு.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அளித்த பேட்டியது. இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் பௌத்தர்கள் இல்லாத இடங்களில் புத்தர் சிலை வைப்பது தொடர்பாக சர்ச்சை எழுந்துள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் இறக்காமம் பிரதேசத்தில் உள்ள தமிழ் கிராமம் ஒன்றில் திடீரென புத்தர் சிலையொன்று வைக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட இந்த பிரதேசத்தில் தங்கள் கிராமம் மட்டும்தான் தமிழ் கிராமம் என்கின்றார் மாணிக்கமடு பிள்ளையார் ஆலய நிர்வாகத்தின் தலைவர் இரா ஜனார்த்தனன்.
எங்களுடைய கிராமத்துக்கு உள்ளதான் மாயத்திலி மலையும் காணப்படுகிறது. அந்த மலையில வந்து திடீரென்று புத்த பிக்கு ஒரு 15-16 பேரும் அவர்களோடு சேர்ந்து சிங்கள ஆக்களும் வந்து புத்த தூவியை நிறுவி போட்டு நீ அவர்தான் வழிபாடும் செஞ்சு வைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மையமாக வைத்து படிப்படியாக சிங்கள குடியேற்றங்கள் இங்கு ஏற்படுத்தப்படும் என்ற அச்சம் வந்து இப்ப தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மலையை வளர்ச்சி தமிழ் ஆக்களுக்கும் முஸ்லீம் ஆக்களுக்கும் சொந்தமான நிறைய காணிகள் இருக்குது. இந்த காணிகளும் அதற்குள்ள பறிபோகும் என்ற அச்சமும் அந்த உரிமையாளர்களுக்கு இருக்கிறது. எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனையை தூண்டக்கூடிய விடயமாகவும் இருக்கிறது.
புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ள மலை பகுதி தொல்பொருள் ஆய்வுக்கு உட்பட்ட பகுதி என்றும் அவர் கூறுகின்றார்.
நாங்கள் ஏற்கனவே இங்கே தமிழ் மக்கள் என்ற ரீதியில் அதில் ஒரு முருகன் ஆலயத்தை வச்சு வழிபடுவதற்காக நாங்கள் பிரதேச செயலாளரிடம் அனுமதி கேட்டிருந்தோம். அவர் அந்த அனுமதி எங்களுக்கு வழங்கப்படவில்லை. இது தொடர்பாகவும் நாங்கள் அங்கு வருகை தந்த புத்தகங்களுடன் தெரிவித்த போது இது சிங்கள மன்னர் ஆண்ட இடம், எனவே இங்கே வேறு ஆலயம் வேறு இதையும் கட்டுவதற்கு ஆரணி அனுமதி தர மாட்டார்கள், தங்களுக்கு தான் இந்த மலை சொந்தம் என்ற மாதிரிதான் அவர்கள் கூறியிருந்தார்கள். அவ்வாறான சூழ்நிலையில தனிய ஒரு புத்த சிலை இருக்கிறது வந்து பல்வேறு கோணங்களில் சிந்திக்க பார்க்க வேண்டிய விஷயமாகவும் இருக்குது.
இந்த சம்பவம் பற்றி அறிந்த அமைச்சர் ரவுப் ஹக்கீம் இன்று அந்த பகுதிக்கு நேரில் சென்று மக்களை சந்தித்து இது பற்றி கேட்டறிந்து கொண்டார்.
இது தொடர்பாக நாங்கள் ரவு வைக்கம் ஐயா அவர்களிடம் கதைத்த போது முன் அனுமதி பெறாமல் செய்யப்பட்ட ஒரு காரியம் என்றும், இது தொடர்பாக அவர் போலீஸ் டிஐஜி போலீஸ் மாதிரியுடன் கதைத்து இருப்பதாகவும், இந்த விடயத்தை வேறு கோணத்தில் பார்க்க வேண்டி இருக்கிறது எனவும், எனவே இது சம்பந்தமாக அந்தந்த உரிய திணைக்கிழங்கு அனுப்பத்தின் ஊடாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் ஊடாக இதனை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார்
என்றார் இரா ஜனார்த்தனன்.
உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். மேலும் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்கள் வாட்ஸ்அப் எண்ணான 0885 8885 6 9 2 என்ற எண்ணுக்கும் அனுப்பலாம். உங்கள் கருத்துக்கள் நேயர் நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.